நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டுக்குடியோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்கான சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் யவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளிலிருந்து அந்த அறிவு திறனை எடுக்கும் சத்சங்கமாகவோ இருக்கும். அதன்படி இன்று இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒரு கேள்வி ஒரு குடும்பத்தவரிடமிருந்தும் மற்ற கேள்வி ஒரு மாணவியிடமிருந்தும் கருத்து பகிர்வாக வந்திருக்கின்றது. அவற்றை முடிந்தளவு அலசுவோம். முதலாவது கேள்வி, எங்களுடன் பல காலமாக கிரியா யோகத்தில் இருப்பவர் ஒருவருடைய கேள்வி. முழுமையாக விளங்கி இருக்கின்றார், ஆனால் அதுக்கு மேலதிக விளக்கம் எடுக்க கேட்கின்றார். அதாவது, ஐயா, ஞானம் என்றால் இறைபால் உள்ள அன்பு என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லி தந்திருக்கின்றீர்கள். இறைவன் பால் அன்பு கூடிக்கொண்டு போய் இறுதியில் ஞானமாகின்றது என்று. அதை கூடும் முறையே கூட அன்பு அருளாக வேண்டும். அருளாகி அது முடியும் முடிவடையும் நேரத்தில் அது ஞானமாகின்றது என்றும் கூறியிருக்கின்றீர்கள். அந்த அன்பு அருளாவதற்குரிய வழிவகையையும் சொல்லியிருக்கின்றீர்கள். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வரும்போது அது அருளாகி கொண்டு செல்கின்றது. எல்லாம் கேட்டேன், எல்லாவற்றையும் சிந்திக்கின்றேன், அதன் வழியும் நிற்கின்றேன். ஆனால் இறைவன்பால் முழுமையாக அன்பை எப்போது அடைவேன் என்பது இப்போது என்னுடைய கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அதனால் நான் செய்யும் தொண்டிலையும் தளர்வடைகின்றேன். மாயைகள் என்னை வந்து சுற்றுகின்றன, அதற்குள் வழுக்கி விடுகின்றேன். ஆகவே என்னுடைய கேள்வி, அறிவுத்திறனுக்குரிய விடயத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து படித்து விட்டேன், ஆனால் இங்கு எப்போது முழுமை கிடைக்கும் என்பது இப்போ என்னுடைய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. அதற்கு பதில் காண விரும்புகின்றேன் என்று இந்த நண்பர் கேட்கின்றார். சொன்ன விடயம் அனைத்தும் அடிப்படை கருத்துக்கள் என்பது எனக்கு புரிகின்றது. ஆனால் இந்த அன்பர் மனச்சோர்வடைகின்றார் என்பதையும் புரிகின்றது. இறைவன் ஆன்மாக்கள் மனச்சோர்வடைந்தால் என்ன செய்கின்றான்? இந்த உடலை அளிக்கின்றான், அதுதான் இறப்பு. மீண்டும் ஒரு உடலை கொடுக்கின்றான், அந்த உடலுக்குள் வினைப்படி உடலை கொடுக்கின்றான், அதில் மீண்டும் அந்த ஆன்மா அனுபவம் பெறுகின்றது. அது தளர்வு பெறும்போது மீண்டும் அந்த உடலை எடுக்கின்றான், மீண்டும் உடலை கொடுக்கின்றான். இதுதான் இறைவனின் இயக்கம். ஆனால் இந்த அன்பருடைய கேள்வி, எவ்வளவு காலம் எடுக்கும் முழு இறை அன்பை எடுப்பதற்கு என்று சொல்லும் கேள்வி, அது இறைவனுக்குத்தான் தெரியும். அது உங்களுடைய கையில் இருந்தால் நீங்கள் அதை காசு கொடுத்து வேண்டி விடுவீர்கள், அல்லது சாதனை செய்து அடைந்து விடுவீர்கள். தெரியாதது ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். அது காலம் நியதியை வைத்து அமைகின்றது. ஆகவே உங்களுடைய நீங்கள் சொன்ன விளக்கம் சரி. பாபாஜியின் கிரியா யோகத்திலும் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நின்று ஞானத்தை அடைய வேண்டும் என்றும் பாபாஜி சொல்கின்றார். அன்பிலே தொடங்குகின்றோம், அதை அருளாக வேண்டும், அருள் தொண்டாக வேண்டும், தொண்டு பக்தியாக வேண்டும், பக்தி சரணாகதியாக வேண்டும். எல்லா அடிப்படை சொற்களும் அடிப்படை செயல்களும் விளங்கி இருக்கின்றது ஓரளவு. ஆனால் அதில் முழுமை பெறாதபடியால் தானே தொண்டிலிருந்து விலகுகின்றேன், மாயையில் அகப்படுகின்றேன். அன்பு கூட இறை அன்பு முழுமையாக கிடைக்கவில்லை என்பது தெரிகின்றது. ஆனால் அதை நோக்கி செல்லும் வேகம் அவ்வளவு அதீதமாக இல்லை என்பது இந்த அன்பருடைய கருத்து. இதற்கு விளக்கம் கேட்கின்றார். இன்னொரு விளக்கத்தின் மூலம் இதை விளங்கப்படுத்தி விடுவோம் என்று யோசிக்கின்றேன். பேராசிரியர் சொல்லித்தந்த விடயம்தான் சைவ சித்தாந்தத்தில். இதற்கு மேலாக நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த இறை அன்பை பெறுவதற்கு இறை பணி நிற்றல். இது சைவ சித்தாந்தத்தில் மிகவும் விளக்கமாக கொடுக்கப்படுகின்றது. இறை பணி நிற்றல் என்றால் என்ன? எல்லாம் இறைவனே செய்கின்றான் என்பதை கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டும். அங்குதான் எங்களுடைய அறிவு திறன்கள் மூலம், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் மூலம் நாங்கள் முழுமையாக அதில் 100% பயணிக்கவில்லை. பயணிப்பது கஷ்டம், இருப்பினும் அதை நோக்கி துரிதமாக செல்வோமாக இருந்தால் அதை அறிந்து அதை செயல்படுவதற்கு இதில் வெற்றி என்பது துரிதமாக நிகழும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் குடும்பத்தில் அன்பு காட்டுங்கள், அந்த அன்பை மற்றைய உயிர்களிடம் காட்டுங்கள், அது இன்னும் பெருகி வள்ளலார் போல் எல்லா இடங்களிலும் காட்டுங்கள், எல்லா தாவரங்கள், விலங்குகள், எல்லா உயிர்களிலும் காட்டுங்கள், அது அருளாகும் போது ஞானம் கிடைக்கும் என்பது உண்மை. ஆனால் அது செயல்முறையில் அப்படி ஒன்று இருக்கென்று தெரிந்தாலும் உங்களுக்கு அதை ஊக்கமாக செய்வதில் தளர்வடைகின்றீர்கள். ஏனென்றால் உங்களை சுற்றி மாயாமலம் இருக்கின்றது, வினைகள் இருக்கின்றன. ஆகவே அதன் கட்டுப்பாட்டில் காலம் நியதியில்தான் நீங்கள் இயங்குகின்றீர்கள். ஆகவே இந்த வினைகளை உடைத்தெறிவது என்ன? இறை ஒளி ஒன்று. ஆகவே இறைவன் எங்களுடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் என்பதை நாங்கள் சிறிது சிறிதாக எங்களுடைய சித்தத்துக்குள் பூத்த வேண்டும். அதை பூத்தினால்தான் எங்களால் இதில் வெற்றி காண முடியும். ஏனென்றால் இறைவன் எங்களுடன் வேறாயிருக்கின்றான் உடனாயிருக்கின்றான். இதையும் நாங்கள் சேர்த்து அறிந்து கொண்டு போக வேண்டும். தனியே அன்பை அருளாக்கி கொண்டு போவதென்றால் அது ஒரு நிலையில் குறுக்கிடப்படும். ஏனென்றால் மாயா சத்தியம். ஆகவே இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் என்பதின் விளக்கம் என்ன? வேறாய் இருக்கின்றான் என்று சொல்வது என்னவென்றால், அவன் காட்டும் உபகாரம் செய்கின்றான். உடனாயிருப்பது என்றால் என்னவென்றால், அவன் காணும் உபகாரம் செய்கின்றான். ஆகவே அவன்தான் காட்டுகின்றான், அவன்தான் காண்கின்றான் எங்களுடன் சேர்ந்து. அதன் அர்த்தம் என்ன? எங்களால் ஒன்றையும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அதுதான் உயிரினுடைய இயல்பு. ஆனால் நாங்கள் அதை விட்டு கொடுக்கின்றோம் இல்லையே. எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்கின்றோம், நாங்கள் தான் செய்கின்றோம் என்றுதானே பிடித்து வைத்திருக்கின்றோம். ஆகவே அதான் அந்த ஃபண்டமெண்டல், அந்த அடிப்படை நீங்க வேண்டும். நாங்கள் எல்லா உயிரிடமும் அன்பு காட்டுகின்றேன் என்று நேரம் கிடைக்கும் போது மற்ற உயிர்களில் அன்பு காட்டலாம், அது பிழை என்பதல்ல. அது உங்களை துரிதமாக இந்த இடத்துக்கு, இறை அன்புக்கு அழைத்துச் செல்லாது. அழைத்துச் செல்லும், மெதுவாக அழைத்துச் செல்லும், துரிதமாக அழைத்துச் செல்லாது. ஆனால் இறை பணி நின்றால், அதாவது இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை சிறிது சிறிதாக நாங்கள் ஒப்புக்கொண்டு கொண்டு போக வேண்டும். அதன் இன்னொரு கருத்து, அதையும் படித்திருக்கின்றோம், விளங்கியிருக்கின்றது, நான் எனதில் இருந்து விடுபடுதல். ஆகவே அந்த வழி சிறப்பு வழி, துரித வழி. ஆகவே நாங்கள் அந்த இறைவனுடைய மூன்று செயல்களையும் உணர வேண்டும், ஒவ்வொரு விடயத்திலும் உணர வேண்டும். அவன் எவ்வாறு எங்களுடன் ஒன்றாய் இருக்கின்றான், வேறாய் இருக்கின்றான், உடனாய் இருக்கின்றான். வேறாய் இருக்கும் போது அவன் காட்டும் உபகாரம் செய்கின்றான், அதாவது தன்னை மறைக்கின்றான். உடனாய் இருக்கும் போது காணும் உபகாரம் செய்கின்றான், உங்களுடன் சேர்ந்து எல்லாவற்றையும் செய்கின்றான். ஏனென்றால் நீங்கள் செய்வது என்ன, உங்களுடைய வினையை அனுபவிக்கின்றீர்கள், அதிலிருந்து அனுபவம் பெறுகின்றீர்கள். ஆகவே இதை துரிதமாக நீங்கள் இந்த இறை அன்புக்குள் போக வேண்டுமென்றால் நீங்கள் இறை பணி நிற்றல்தான் மிகவும் முக்கியமானது என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே அதன் வழி நிற்க வேண்டும். அதன் வழி நின்றீர்கள் என்றால்தான் உங்களுடைய அன்பு மிகவும் துரிதமாக பெருகும், அருளாகும், அருள் தொண்டாகும், தொண்டு பக்தியாகும், பக்தி சரணாகதியாகும். இதுதான் இந்த அன்பருடைய அடுத்த தொய்வுக்கும் காரணம். தன்னுடைய பணி குறைந்து கொண்டு போகின்றது தொண்டு என்று புலம்புகின்றார். அதற்குரிய காரணமும் அதுதான். ஏன், மாயா சக்திகள் அவரை வந்து சூழ்கின்றன. அப்ப அந்த மாயா சக்திகள் வரும்போது அவரால் திடமாக தன்னுடைய தொண்டில் இருக்க முடியவில்லை. ஆனால் விஷயம் தெரிகின்றது. ஆனால் அங்கு எது அவரை தோற்கடிக்கின்றது, நான் எனது என்பது தோற்கடிக்கின்றது. ஏனென்றால் அந்த மாயைக்குள் நானாகத்தான் போய் சிக்குகின்றேன். ஆகவே வரும் எல்லாவற்றையும் இறைவனுடைய செயல்தான் நடத்துகின்றது என்று கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அதன்படி செயல்பட விட்டால் இந்த கேள்விக்குரிய பதில், அவருடைய ஞானம், ஞானம் என்பது இறைவனின் மேல் இருக்கும் அளவிலா அன்பு, விரைவாக கூடிக்கொண்டு செல்லும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விளக்கம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த பதிலை கொடுத்ததற்கு. அடுத்ததாக வந்தது ஒரு மாணவியினுடைய கேள்வி. இதே சாரம் தான் ரெண்டு முறை நாள் வந்திருக்கின்றது. ஆனால் அது அந்த வயதிலிருந்து வந்திருக்கின்றது. ஐயா, நான் பல்கலைக்கழகம் போக இருக்கின்றேன், நன்றாக படித்தேன், அதற்கு பாபாஜியின் அருள் இருந்தது என்பது தெரியும். இருப்பினும் பல்கலைக்கழகம் போக இருக்கும் போது இந்த மாயாய் மலத்தால் எல்லாவற்றிற்கும் நான் அந்தரப்பட்டேன். அதாவது விரைவாக நான் பல்கலைக்கழகத்துக்குள் போக வேண்டும், அதற்குரிய வழி என்ன, பணத்தை தூக்கி எறிவோமா அல்லது பொறுமையை காப்போமா, எது நல்லம், முதலாவதாகவே பணத்தை எடுத்தறிந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து விட்டால் என்னுடைய அனுமதி சீட்டு எனக்கு சொந்தமாகி விழுந்தானே படிப்பதற்கென்றெல்லாம் மனம் பாய்ந்தது, குடும்பத்தார்களுடன் சேர்ந்து பாய்ந்தது. ஆனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது பாபாஜியினால். அப்படி செல்லாதே, பொறுமையை கையால், நீ மிகவும் நல்ல புள்ளி வேண்டி இருக்கின்றாய், உனக்கு எப்படியாவது அந்த சீட்டு உனக்கு கிடைக்கும், பொறுமை இங்கு முக்கியம், பணம் செலவழிப்பதல்ல என்ற விடயம் எனக்கு ஊட்டப்பட்டது. ஆனால் அது நிற்க நான் விரும்பவில்லை. இருப்பினும் என்னுடைய குடும்ப நிலை காரணமாக அதில் நின்றேன். இப்போது என்ன நடந்தது? அது நிற்பாட்டப்பட்டது, சரியான நிலையில்தான் நிற்பாட்டப்பட்டிருக்கின்றது. பணம் விரயமாகவில்லை, எனக்கு அந்த அனுமதி சீட்டு கிடைக்கின்றது, குறைந்த விடயத்தில் அரசாங்கத்துக்குள்ளாலே என்று அந்த மாணவி இப்போது சந்தோஷப்படுகின்றார். அவளுடைய கருத்து பதிவு என்னவென்றால் இங்கு மூன்றும் செய்பவன் இறைவன். ஆனால் சிறு நம்பிக்கை தளரும் போது பாபாஜி கைவிட்டு விடுவாரோ என்ற போது நாங்கள் பிழையான வழிகளில் செல்கின்றோம். இந்த மாணவியின் கேள்விக்கு இதற்கு சில உபமானங்களை வைத்து பார்ப்போம். ஒருவன் கடலில் தத்தளிக்கும் போது ஒரு வைக்கோல் துண்டு வருகின்றது. அதை பற்றுகின்றான், தான் கரை செல்ல வேண்டுமென்று. ஏனென்றால் அவன் மூழ்கின்றான் தண்ணியில். என்ன சிறப்பு? அந்த வைக்கோலை பிடித்தவுடன் அவன் நீந்தி கொண்டு போகின்றான், நீரில் மூழ்கவில்லை. ஆனால் அவனிடம் ஒரு அற்பத்தனமான ஒரு சிந்தனை வருகின்றது. போய்கொண்டிருக்கும் போது இந்த வைக்கோலா என்னை தாங்கிச் செல்கின்றது? இது உலகியலில் அப்படி இருக்க முடியாதே. ஆகவே இதில் ஏதோ பிழை இருக்கின்றது என்று நினைக்கின்றான். அந்த கணமே தண்ணீருக்குள் மூழ்கி இறக்கின்றான். இது ஒரு தனி மனிதனின் உவமானம் அல்ல. இதையே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ராமபாலம் கட்டப்படும் போது வானரங்கள் அனுமானின் கீழ் இருப்பவர்கள் எல்லோரும் அதற்கு உதவி செய்கின்றார்கள். அப்போது அனுமானாலோ யாராலோ சொல்லப்படுகின்றது, நீங்கள் ராம நாமத்தை சொல்லிக்கொண்டு நீந்தி நீந்தி இதை செய்து கொண்டிருங்கள், உங்களால் அந்த கரைக்கு செல்ல முடியும், இந்த பாலத்தையும் கட்ட முடியும் என்று கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த ராம நாமம் அதை செய்கின்றது என்ற விடயத்தில் அது நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாற்போல் அந்த ராம நாமம் சொல்வது இந்த நாமத்திலா இவ்வளவு விடயம் இருக்கின்றது என்று ஒரு வானரம் நினைக்கின்றதாம். உடனடியாக தண்ணீருக்குள் மூழ்கி இறக்கின்றது. ஆகவே இங்கு இதற்ற எண்ணத்தை நாங்கள் சொல்கின்றோம் என்றால், இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான், குருதான் எல்லாம் செய்கின்றார் என்ற விளக்கம் எங்களுக்கு தெரிந்தாலும் ஒரு நிலையில் எங்களுக்கு அதில் ஒரு சந்தேகம் வருகின்றது. அந்த சந்தேகம் வருவதற்குரிய காரணம் உலகியல். ஆகவே இந்த உலகியல், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தேகம் என்பது எங்களுக்கு வரும்போது, அதுவும் யாருக்கு எகெயின்ஸ்டாக, எதிராக, இறைவனுக்கு எதிராக வரும்போது நாங்கள் மூழ்கடிக்கப்படுகின்றோம். அங்குதான் எங்களுடைய வாழ்க்கை திசை மாறுகின்றது. அதுவும் வினை காரணமாக என்று சொல்லலாம், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அதுவும் உண்மை. இருப்பினும் அதில் நாங்கள் வைராக்கியம் கொண்டு அதை நாங்கள் சிறப்பாக இறை நிலையை, குரு நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அதில் அந்த நிலையில் செல்லும் போது இந்த மாணவி கூட அதில் வெற்றி பெற்றிரு இந்தபடியால் இப்போது அந்த மாணவி மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கின்றார் என்பதுதான் அங்கு உண்மை. அல்லது பல லட்சம் ரூபாய் காசுகளை தொலைத்துவிட்டு அதை ஒரு அமுக்கமாக வைத்து படித்து கொண்டிருந்தால் படிப்பு கூடி சித்தி அடைந்திருக்க முடியாது என்பது இங்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக இந்த உலகியல் இன்பம், இந்த ரெண்டு பேருடைய கேள்விகளை வைத்து இன்னொரு பகுதிக்கு உங்களை கொண்டு செல்கின்றேன். இந்த உலகியல் இன்பமும் இறை இன்பமும் உரிய வித்தியாசங்களும் தெரிந்தால்தான் நாங்கள் இவற்றில் வெற்றி பெறலாம். இந்த அன்பருடைய கேள்விக்கும் இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைக்கும், அதாவது நாங்கள் உலகியல் இன்பம் என்பது ஒரு நிரந்தரமில்லாத இன்பம். ஏனென்றால் அது வந்து உங்களுக்கு இன்பத்தை தந்து முடிந்துவிடும். அதாவது தேய்ந்து கொண்டு போகக்கூடிய இன்பம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏனென்றால் அது இன்னொரு பொருளில் இருந்து வரும் இன்பம். அந்த பொருள் எதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சாக்லேட் பிடிக்கும் என்று வைப்போம். உபமானம், நீங்கள் அந்த சாக்லேட் ஒன்றை சாப்பிடுகின்றீர்கள். ஆகா, என்ன ருசி, என்ன ருசி! அதே பிடித்த சாக்லேட்டை ரெண்டாவது சாப்பிடுகின்றீர்கள். மிகவும் அற்புதம். மூன்றாவது சாப்பிடுகின்றீர்கள். ஓ, இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கின்றது இப்போது. நான்காவது சாப்பிடுகின்றீர்கள், குறைகின்றது. அஞ்சாவது சாப்பிடுகின்றீர்கள், குறைகின்றது, மயக்கம் வருகின்றது. அந்த சாக்லேட் என்ற பொருளில் இருப்பது இன்பம்தான் என்றால், நீங்கள் அதை பல முறை சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு இன்பத்தைத்தானே கொடுக்க வேண்டும் என்கின்றார் பேராசிரியர். ஆனால் அது அப்படி அல்ல. அதுதான் உலகியல் இன்பம், தேயக்கூடியது. இறை இன்பம் என்பது இறை அன்பு, இறை பணி நின்று கிடைப்பது, வளரக்கூடியது. இது மிகவும் முக்கியமான செய்தி. ஆகவேதான் சிறுவர்களாக இந்த பிள்ளையாக இருக்கலாம், தன்னுடைய விடயத்தில் கூட ஒரு அனுபவத்தை எடுத்திருக்கின்றது. தன் வழி நிற்காமல் இறைப்பணி நின்றார் என்று சந்தோஷப்படுகின்றார். அது வளரக்கூடிய சந்தோஷம். தன் நிலையிலேயே அந்த விடயத்தை செய்திருந்தால் அது தேயக்கூடிய சந்தோஷம். இதேபோல்தான் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விடயங்களும் எல்லோருக்கும். அதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம், அதை நாங்கள் சிந்திப்பதை கூட்டவில்லை. மேபி ஒரு முறை சிந்தித்து விட்டு அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை தொடர்கின்றோம். தொடர்ந்து 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 எங்களுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் இதை சிந்தித்து கொண்டு போகும்போது இறுதியில் வெல்லப்படுவது இறைப்பணி. மீண்டும் இறைப்பணி என்றால் இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான், எங்களுடன் வேறாய் ஒன்றாய் உடனாய் இருந்து செயல்படுத்துகின்றான் என்பதுதான் இறுதியான முடிவு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இனி இந்த உலக இன்பத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் கூட அதை நீங்கள் ஒரு எல்லைக்குள் உட்படுத்தித்தான் அந்த இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இறை இன்பம் என்பது வியாபகமானது. ஏனென்றால் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் முதலே தெரிந்த இன்பம், அதைத்தான் நீங்கள் திருப்பி அனுபவிக்கப் போகின்றீர்கள். ஆனால் இறை இன்பம் என்றால் ஒரு தெரியாத இன்பம், அதை அனுபவிக்கிறீர்கள் என்றால் அது வியாபகமாகின்றது. அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போனாலும் எல்லாம் தெரியாத இன்பமே வந்து கொண்டிருக்கும். ஆனால் உலக இன்பம் என்றால் அப்படி இல்லை. சாக்லேட் சாப்பிட்டால் நல்லாக இருக்கும், கிரிக்கெட் விளையாடினால் அது நல்ல ஒரு கேமாக இருக்கும். எல்லாம் தெரிந்து கொண்டு ஒன்றை நாங்கள் மையமாக வைத்து கொண்டு அதை செய்கின்றோம். ஏனென்றால் முதலே அது இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் விடயம். ஆனால் இறை இன்பம் என்பது, குரு இன்பம் என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு விடயம். அதன் வழி நின்று அதை அனுபவிக்கும் போது அது கிடைக்கும் இன்பத்தைத்தான் இறை இன்பமாகிய பேரின்பமாக சொல்கின்றார்கள். அதில் ஒரு முறை திளைக்கத் தொடங்கிவிட்டோம் என்றால் அதைத்தான் நாங்கள் நாடி செல்வோம் என்பது இந்த இருவருடைய கேள்வியிலும் இருந்து இறுதியான கருத்தாக முன்வைத்து இந்த சத்சங்கத்தை நான் இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் கண்டிருக்கின்றேன். இதை இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் அணைப்பில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்தின் பின் இன்னும் சில விடயங்களை பகிர்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இறைவனையா இந்த இணைப்பில் இல்லை, கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேய ஐயா சொல்லுங்க.
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் மாணாக்கள் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாங்கத்திலிருந்தும் சொந்த அனுபவ ரீதியான ஒரு கருத்தாகவும் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. சைவ சித்தாங்கத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள்லாம் இப்படித்தான். நம்ம வாழ்வியல் கல்வி பயிற்சி சொல்லுவாங்க, வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குதோ அதை எடுத்து கொடுக்கணும்தான் சைவ சித்தாந்தம். ஆன்மீகம் மட்டும் இல்லை, அதுக்குள்ள ஆன்மீகம் எல்லாமே இருக்குது. இதுல நம்ம தெளிவுபட்டாதான் நம்ம அந்த அருள் விஷயத்த நம்ம குடிக்க முடியும்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அருமையா இருக்குவாங்க. அது சைவ சித்தாந்தம் படிச்சு படிச்சு நீங்க அந்த அனுபவத்துல அந்த செயல்முறையில வரக்குள்ளதான் அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். அது வழியும் நமக்கு அது வந்து அவ்வளவு சீக்கிரம் அகப்படாது. பல காலமா பல வெளியில இருக்கிற விஷயத்தையே நம்ம பார்த்து பார்த்து பழகினதுனால இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி செஞ்சுக்கிட்டு சைவ சித்தாந்தம் கேட்கக்குள்ளதான் நமக்கு துரிதமா அந்த விஷயம் நமக்கு புலப்படும். அந்த வகையில இந்த சத்சங்கம் எல்லாம் சிறப்பான முறையில கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய அருளால தனியான ஒரு பதில் வந்திருக்கு. பதில இருந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் அவங்க உங்களுக்கு உள்ள விஷயத்திலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டும். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, பயிற்சி ஒன்னா இருந்தாலும் விஷயங்கள் வெவ்வேறு, வினைக்கு ஈடா வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் நெருப்பு சுட்டு காயம்பட்டிருப்பாரு, அதுவும் காயம்னா. ஒருத்தர் கீழே விழுந்து காயப்பட்டிருப்பாரு, அதுவும் காயம்னா. அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அது தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி அதுல தெளிவுபட்டு சென்றுகிட்டு இருக்க வேண்டியதான் சொல்லி சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர் சொல்லுவார். அந்த வகையில இந்த சத்சங்கம் நல்ல சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் சிறப்படைய பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய்,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை சொன்னீர்கள் கார்த்திகேயன் ஐயா. இன்னும் ரெண்டு உபமானங்களையும் அதில் வைத்து அது காரண காரியங்களை வைத்து சொல்லியிருக்கின்றீர்கள். அதுதான் அந்த அடிப்படை. அதுவும் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை மிகவும் நன்றாக இறுதியாக ஒரு தொகுப்பாக கொடுத்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. மற்றைய பகுதி இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் இன்று பார்க்க வேண்டியது, நேற்று குரு பூர்ணிமா தினம், இன்று அதிகாலையில் தான் அது முடிவடைந்திருக்கின்றது. உலகத்தில் இருக்கும் எல்லா சங்கங்களும், எங்களுடைய உலகளாவிய சங்கங்கள் எல்லாம் அந்த தினத்தை மிகவும் விமரிசையாக மூன்று முறைகளிலும் கொண்டாடி இருக்கின்றார்கள். அன்பு, தொண்டு, பக்தி முறைகளில் பக்தி முறைதான் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொண்டும் நடந்திருக்கின்றது, அன்பும் நடந்திருக்கின்றது. ஆகவே மூன்று விடயங்களாலும் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பாபாஜியின் வழி நிற்கின்றோம். அதே போல் ஒரு ஆசன வகுப்பு கூட அந்த அங்கு நடைபெற்றிருக்கின்றது. வள்ளலாருடைய இடத்தில் அந்த ஆச்சிரமத்தில் அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கார்த்திகேயன் ஐயாவும் முரளி ஐயாவும் அதை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த படங்களும் வந்திருந்தன. நேற்று அதை பிரசுரித்திருந்தேன். மிகவும் சிறப்பாக இந்த குரு பூர்ணிமா, குரு வழி நிற்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சான்றாக அன்பு, தொண்டு, பக்தி முறையாக நடந்திருக்கின்றது. இந்த வழிகளில் நாங்கள் செல்லும் போதுதான் அந்த சரணாகதியை அடைய முடியும் என்பது பாபாஜியின் கூற்று. ஆகவே ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று உரக்க கூவி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.